السلام عليكم ورحمة الله وبركاته.
اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم أكبر اللهم أكبر اللهم أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله.
أشهد أن لا إله إلا الله.
أشهد أن لا إله إلا الله.
அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரிகார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.netmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅது. அம்மா பஅது, ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. وقال تعالى: السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. وقال أيضا: آمنوا كما آمن الناس. وقال تعالى: سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கடந்த மாதத்துக்கு முந்தைய மாத ஜும்மாவில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் சில குறிப்புகளை முன்வைத்தோம். அதற்கு முன்பு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை இரு குத்பாக்களில் முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த பெரியார்களே, சஹாபாக்களில் ஹுலஃபாக்கள், அதிலும் குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இந்த உம்மத்துடைய மிக பிரதானமானவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் படிப்பினையாக பூரா உம்மத்துக்கும் அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் என்று சஹாபாக்களின் 30 வருட இஸ்லாமிய மிக உன்னதமான ஒரு கிலாபத்துடைய ஆட்சியை செய்து உலகத்திற்கு இந்த தீனை எப்படி அவர்கள் முன்வைத்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது மிக கட்டாயமாக இருக்கும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதும் வலதும் இடதுமாக அவர்களுக்கு இரு கரங்களாக, இரு கண்களாக இருந்து உதவி செய்தவர்கள் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும். இந்த காலத்தில் மக்கள் ஒரு சாரா சஹாபாக்களை விமர்சிப்பது, அதிலும் குறிப்பாக அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு போன்றவர்களை மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் இந்த ஹுத்பாவின் ஊடாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை முன்வைக்க விரும்புகிறோம். அது என்னவென்றால், எப்பொழுது நாம் நம்மவர்களை பற்றி, நம்முடைய சஹாபாக்கள், தாபெயின்கள், இமாம்கள், முன்னோர்கள், நல்லடியார்கள், அல்லாஹுடைய நேசர்கள், வலிமார்கள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் நம்முடைய தீனை, நம்முடைய ஈமானை, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கும் இந்த குர்ஆனை ஹதீஸை புரிந்து கொள்ள, பாதுகாக்க, சந்தேகத்திலிருந்து தூரமாக இருக்க, அமல்களை விசுவாசத்துடன் செய்ய கூடிய அந்த பாக்கியம் நமக்கு நசீபாகிறது. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை நாலாக பிரிக்கலாம். ஒன்று, ஜாஹிலியத்துடைய 27 வருட வாழ்க்கை. அதற்கு பிறகு அவர்கள் சுமார் 33 வருட வாழ்க்கை இஸ்லாத்தில் அவர்கள் கழிக்கிறார்கள். இந்த 33 வருடத்தில் இன்னொரு 3 வருடத்தை சேர்க்கும் பொழுது அது 36 ஆக மாறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுடைய இந்த 36 வருட தீனுக்கு அவர்கள் செய்த பணிகள் மிக பாரியதாக அமைகிறது. அவர்களுடைய ஜாஹிலியத்துடைய காலம், அவர்கள் நபியவர்களுடன் சேர்ந்திருந்த காலம், அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய கிலாபத்துடைய ஆட்சியில் உதவியாக அவர்கள் மேற்கொண்ட பணிகள், அதற்கு பிறகு அவர்களுடைய 10 வருடத்தின் இந்த கிலாபத்துடைய மிக சிறப்பான காலம். கனியமான சகோதரர்களை பெரியார்களே, நாளாக நீங்கள் இதை பிரித்து பார்க்கலாம். 27 வயது வரைக்கும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் அறிமுகமாகி சுமார் 5-6 வருடத்துக்கு பிறகுதான் அவர்கள் இந்த தீனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியவர்கள் வஃபாத்தாகும் பொழுது அவர்களுக்கு 63 வயதாக இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது அவர்களுக்கும் 63 ஆக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கும் 63 வயதாக இருந்தது. இந்த அனைத்து நபியவர்களும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்களும் வஃபாத்துடைய அடிப்படையை பார்க்கும் பொழுதும் 63 வயதை அவர்கள் அடைந்திருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் 27 வருடத்தில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்றால் அவர்களும் 63 வயதை அடைகிறார்கள். 36 வருடம் அவர்களுடைய இஸ்லாமிய பாரிய பணியில் கழிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிஜ்ரி 6 சுமார் சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய நபித்துவத்தின் 6 வருடத்தில் இஸ்லாத்தை அவர்கள் தழுவுகிறார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா பின்த் கத்தாப், ஹஜ்ரத் உமருடைய சகோதரி ஃபாத்திமா அவர்களுடைய அணுகுமுறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, பலருடைய ஆவல், அந்த 30-40 பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கும், மிக குறைவான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கும் அந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீரநடை போடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த தீனை நசீபாக்குகிறார். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததும் சஹாபாக்களுக்கு ஒரு தெம்பும் உற்சாகமும் ஒரு ஆர்வமும் துடிப்பும் ஈமானையும் இஸ்லாத்தையும் வெளிப்படுத்தும் தைரியமும் அவர்களுக்கு ஏற்பட்டது. தைரியமாக காபத்துல்லாவுடைய சூழலில் அவர்கள் வணக்கங்கள் புரிய ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 23 வருட காலத்தில் சுமார் 17 வருடமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சேர்ந்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு நிகழ்வையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் நபியவர்களையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அதை நாம் பேசுவதாக இருந்தால் பல கொத்துவாக்கள் அதுக்கு தேவைப்படும், பல மணிநேரங்கள் தேவைப்படும். மேலான சகோதரர்களே, உள்ளத்தில் பெரும் ஆசை இருக்கிறது. அவர்களுடைய இந்த 17 வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எப்படி கழிந்தது, மக்கத்துடைய வாழ்க்கை எப்படி கழிந்தது, ஹிஜ்ரத் எப்படி இருந்தது, மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் எப்படி நபியவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள், இவைகள் எல்லாம் விவரித்தது இந்த அரை மணி நேரத்தில் முடியாத காரியம். கண்ணியமானவர்களை, இருந்த போதிலும் அதனுடைய சாரம்சத்தை, நபியவர்களுடன் சேர்ந்திருக்கும் காலத்தில் மக்காவில் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், நபியவர்கள் வெளியேறுவதற்கு முன்பு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள், சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள், சில ரிவாயத்தின் மூலமாக 20 பேரை அழைத்துக் கொண்டு ஹிஜ்ரத் செய்தார்கள். இஸ்லாமிய ஒரு கலண்டர் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அங்கு மஷூரா வந்த பொழுது ஹிஜ்ரத்தை தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிப்படையாக எடுத்துக் கொண்டார்கள். இதைதான் ஜமியத்துல் உலமாவும் ஹிஜ்ரி கலண்டரை அறிமுகப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு டிக்கெட் வடிவம் கொடுத்து பலருக்கும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம், எடுங்க, இதை எடுத்து ஒவ்வொரு வீட்டிலையும் மாதா மாதம் தொங்க விடுங்க. ஹிஜ்ரி என்ன ரஜப் பிறந்து விட்டதா இல்லையா? ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உக்ரா, ரஜப், ஷாபான், ரமதான் வரப்போகிறது. ரமதானுடைய மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த கலண்டரை புரிய வேண்டும். அதற்கு ஒரு கலண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சொற்ப 250 ரூபாய் கடைகளில் வச்சு நீங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அந்த ஹிஜ்ரியுடைய இதை செய்யும் ஒரு பாரிய பணி. இன்றும் நாம் அதற்கு சிலரை அழைத்திருக்கிறோம். அந்த ஒரு பணியை முன்னெடுங்கள், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஹிஜ்ரி என்பது இதுதான். ஹிஜ்ரி என்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஷரியத்தில் மிக பிரதானமான, ஹிஜ்ரத் என்பது மிக பிரதானமான ஒரு அமலாக இருக்கிறது. இஸ்லாமிய கலண்டரை நாம் அறிமுகப்படுத்துவது, அதனுடைய அறிவை பெற்றுக் கொள்வது. மேலான சகோதரர்களே, இது நமக்கு மிக தேவையான, அத்தியாவசியமான ஒரு அறிவாக இருக்கிறது. ரமதானுடைய மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும். இன்று 3 திகதி என்று நாம் இந்த ஜூன் மாதத்தை சொல்லுவது போன்று, இது ரஜம் மாதம் பிறந்து விட்டதா இல்லையா? இந்த ரஜம் மாதத்தில் நாம் ஜுமாதல் ஆஹராவுடைய 30 இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்வதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமானது. அதுக்குதான் இன்று நாம் பிறை கண்டு முடிவானதுக்கு பிறகு உடனடியாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். இமெயில் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வாங்கி நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம். வீடுகளில் தொங்க விடுங்கள், மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதுக்கு முன்பும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கலனர் ஒன்றை நாம் தொடர்ந்து இந்த மஸ்ஜிதில் தொங்க விட்டோம். பல மஸ்ஜிதுகளில் அறிமுகமாக இருக்கிறது. இப்பொழுது அதை இலகுபடுத்திருக்கிறோம். இதை ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுங்கள், ஒவ்வொரு கடையிலும் வையுங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் அதை அறியுங்கள். 250 ரூபாய் சொற்ப பணம் வியாபாரத்துக்காக அல்ல இது செய்வது. இதை அறிமுகப்படுத்த உம்மத்துடைய இந்த அறிவு பெருக, இதை ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இஸ்லாமிய அந்த கலண்டரை ஹிஜ்ரியாக அவர்கள் ஆரம்பித்தார்கள், ஏன் நபியுடைய பிறப்பாக வஃபாத்தாக எடுக்கவில்லை, ஏன் இஸ்லாமிய அஸ்திவாரம் ஹிஜ்ரத்தை கொண்டு ஆரம்பமாகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொடர்ந்து ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அங்கே மதீனாவுக்கு போய் சேர்ந்த பிறகு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நபியுடைய காலம் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை இப்படி அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுல் குபாவின் பக்கத்தில் அவாலி என்ற அந்த பகுதிகளில் அவர்கள் தங்கி வந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மதீனாவுக்காக வேண்டி பக்கம்தான் ஒரு நாள் மஸ்ஜிது நபவிக்காக வேண்டி ஒதுக்குவார்கள். இமாம் புகாரி அவர்கள் இல்முடைய பாடத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நபியோடு இருந்த அன்பு, பாசம், நேசம், உறவு, அதுக்காக தன்னுடைய மகளை நபியுடைய ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை நபியுடைய மனைவியாக, துணைவியாக, வாழ்க்கைக்கு அவர்கள் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். தான் மாமனாராக, நபி அவர்களுடைய மாமனாராக இருக்கிறார்கள். மாமனாராக வயதில் குறைந்த நபி அவர்களுடைய இவர்களுக்கும் இடைப்பட்ட 13 வருடத்தின் வித்தியாசம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சுமார் 50 வயதாக இருக்கும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். 2.5 வருட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு பிறகு இவர்கள் 10 வருட ஆட்சி செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் அது வித்தியாசமாக இருந்தது. மதீனாவுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஒரு நாளை மஸ்ஜிதுக்கும், ஒரு நாள் தன்னுடைய மஹல்லாவுக்கும், தன்னுடைய வீட்டுக்கும் ஒதுக்கி வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு மதீனாவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நபி அவர்களுடன், இத்வான் பின் மாலிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு சஹாபாக்களுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஹிஜ்ரத்தும் நுஸ்ரத்தும் இஸ்லாத்துடைய அடிப்படையானது. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று குர்ஆன் சூரத்து தௌபாவில் கோடிட்டு காண்பிக்கிறது. ஹிஜ்ரத்தும் நுஸ்ரத்தையும் கொண்டுதான் உலகத்தில் இஸ்லாம் அறிமுகமாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு ஹிஜ்ரத் ஒரு அடிப்படையானது. தீனுக்கு உதவியாக இருப்பதென்பது பிரதானமானது. மக்காவில் இருந்து வந்த சஹாபாக்களுக்கு மதீனாவாசிகள் எப்படி நுஸ்ரத்தாக இருந்தார்கள் என்பதை படித்து பார்க்க வேண்டும். மேலான சகோதரர்களை, ஒவ்வொருவரும் அந்த வரலாறுகளை படிக்க வேண்டும். ஹயாத்து சஹாபாவின் முதல் பாகத்தின் முதல் பகுதி தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எடுத்து படிங்கள். ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய, தனிப்பட்ட முறையில் படிக்க வேண்டிய சஹாபாக்களுடைய வரலாறு ஆக பிரதானமானதுதான் அந்த ஹிஜ்ரத்தும் நுஸ்ரத்தும். அதில் பயான் செய்யப்பட்டிருக்கிறது சஹாபாக்களுடைய வரலாறுகளில். அந்த யாருடைய இயக்கம் அல்ல இது, சஹாபாக்கள். சஹாபாக்களை ஆங்கிலத்திலும் அரபியிலும் படிப்பதற்கு ஏராளமான வரலாறு கிருந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல் இஸாபா ஃபி தமீஸ், சஹாபா 5000 சஹாபாக்களுடைய வரலாறை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். 26 பாகத்தில் எழுதிய சீர் ஆலாமின் நுபலா என்ற கிரந்தத்தை ஹாஃபிஸ் ஜஹாபி ரஹ்மல்லா அவர்கள் 26 பாகத்தில் சஹாபாக்களையும் தாபியங்களையும் இமாம்களையும் அவர்களுடைய காலம் வரைக்கும் வந்தவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்தில் ஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹ்மல்லா அவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். தபகாத்து சஹாபா என்று ஃபதாயிலு சஹாபா என்று பலரும் அதுக்கு நமக்கு கோர்வை செய்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உஸ்துல் ஹாவா இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹாபாக்களை பற்றி நமக்கு கோர்த்திருக்கிறார்கள். கனிவானவர்களே, தமிழில் ஓரிரு கிரந்தங்கள் தான் நமக்கு சஹாபாக்களை பற்றி இருக்கிறது. ஹிகாயத்து சஹாபாவை படிக்கலாம். சஹாபாக்களுடைய வரலாறுகளில் ஏற்பட்ட 12 தலைப்புகளில் முக்கியமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக சஹாபாக்களுடைய தனி சிறப்புகளை முன்னெடுத்து ஒரு தமிழில் ஒரு கிரந்தமும் வெளியாக இருக்கிறது. ஹயாத்து சஹாபா அரபியில் வெளியான யூசுப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மிகவும் சிறந்த அரபுலகம் பாராட்டிய ஹஜரத் மௌலானா அபுல் ஹசன் நபி அவர்கள் அதுக்கு முன்னுரை எழுதின நேரத்தில் சொன்னார்கள், இந்த மனிதனுடைய சஹாபாக்கள் மீதுள்ள அன்பு இவர்களுடைய இரத்தத்திலும் மேனியிலும் கலந்திருக்கிறதாக நான் காண்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தொகுப்பு எழுதந்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்து ஹதியாவாக கொடுங்கள், உங்களுடைய நட்புடியாக கொடுங்கள். சஹாபாக்களை பற்றி படிக்கட்டும், சஹாபாக்களுடைய அன்பு வளரட்டும். ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான், அன்சாரிகளுடைய அன்பு என்பதை ஈமானுடைய ஒரு பகுதி என்பதாக இமாம் புகாரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்சாரிகள் மீது நேசம் வைப்பதை, சஹாபாக்கள் மீது நேசம் வைப்பதை எப்படி உமர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு வருகிறார்கள், அங்கு இத்மான் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரராக ஆக்கிவிடுகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து பழகிறார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் அதை ஹிஜ்ரத்துடைய உஹுவத்துடைய சகோதரத்துவத்துடைய இஸ்லாம் என்ற தீனுடைய சகோதரத்துவம் வளர்ந்தது. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த அன்சாரி சஹாபி பக்கத்து வீட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு நாள் மதீனாவுடைய மஸ்ஜிதுக்கு போவார். மதனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போவார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு நாள் மஸ்ஜிது நபவிக்கு, ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு மாறி மாறி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு சில நசீகத்துகளை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். உள்ளத்தை மிகவும் தொடக்கூடிய சில வார்த்தைகள். லஹதாத்துல் அகீர் உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய கடைசி நேரத்தின் சில முக்கியமான தகவலை நான் இன்று என்னுடைய ஹுத்பாவின் ஒரு முக்கியமான குறிப்பாக தர விரும்புகிறேன். ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை நான் அடுத்த ஹுத்பாக்களில் அதை பற்றி சொல்லுவேன். ஆனால் இன்று இந்த குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் மதீனாவில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஹவா, அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய துவா, அவர்களுடைய விருப்பம், உள்ளத்தின் தேற்றம், எனக்கு மதீனாவுடைய மௌத்து வேணும் என்று இருக்கிறது. சில உலமாக்கள் விரும்பியிருக்கிறார்கள் மதீனாவுடைய மௌத்தை. ஹுசைன் அகமது மதனி அவர்கள், அவர்கள் மதீனாவில் மௌத்தாகினார்கள். ஜக்கரியா ரஹமுல்லா அவர்கள் மதீனாவில் மௌத்தானார்கள். என்னுடைய ஷேகும் முர்ஷிதும், என்னுடைய வாழ்நாளில் நான் அடைந்த ஒரு பெரும் ஆலிம் ஹஜரத் மௌலானா சயீத் அகமது என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள் தன்னுடைய 80 வருட காலத்தில் 50 வருடத்தை அவர்கள் மதீனாவில் கழித்தார்கள். அவர்களுக்கு மதீனாவுடைய மௌத்து நசீபானது. அல்லாஹ் மதீனாவுடைய மௌத்தை கேட்கக்கூடியவர்களுக்கு அதை அல்லாஹ் நசீபாக்குகிறார். உமர் ரழியல்லாஹு அவர்கள் மதீனாவின் மௌத்தை கேட்டார்கள். அல்லாஹும் அர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வஜ்அல் மௌத்தி ஃபீ வலதி ஹபீபிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையின் மரணத்தை தா, மதீனாவுடைய மௌத்தை தா என்று கேட்டார்கள். இந்த ரெண்டும் ஒன்று சேருவது என்பது அது மிகவும் ஒரு சிந்திக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அல்லாஹ்வின் பாதையின் மரணமும் மதீனாவின் மௌத்தும் எப்படி மேலான சகோதரர்களே? சில விஷயங்களை நாம் கற்பனையில் எடுக்க முடியாது. ஒரு பெரிய ஆலிம் இருந்தார் பாகிஸ்தானில், அஹ்சான் இலாஹி ஜஹீர் என்று. அவர் பாகிஸ்தானில் ஒரு பம் பிளாஸ்ட்ல அவருடைய காலுக்கு பெரும் பாதிப்பு, உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. அவர் லாகூரில் அவர் ஐசியில் வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து அவருடைய வைத்தியத்துக்காக அவர் மன்னர் பகதூருடைய ஆட்சி காலத்தில் ஒரு சார்டர்ட் பிளைட்ல அவர் ரியாதுக்கு அழைக்கப்பட்டார். அவர் மௌத்தாகிறதுக்கு முன்பு நபியுடைய மௌத்தை பற்றியும் அதனுடைய நேசத்தையும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பம் தாக்குதல் ஏற்பட்டது. அவருடைய அந்த சிகிச்சைக்காக வேண்டி அவரை ரியாதுக்கு கொண்டு போனார்கள். ரியாதில் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மௌத்தாகினார். அவருடைய ஜனாசா மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டது. உள்ளத்தால் விரும்பும் பொழுதே அல்லாஹ் நசீபாக்குகிறான். நாம் இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த நபியின் மீது அன்பு வைத்தவர்களாக உள்ளத்தால் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கும் அந்த மதீனாவுடைய மௌத்தை தாருங்கள்.
மதீனா எத்தனை லட்ச மக்களையும் உள்வாங்க சக்தி பெற்ற பூமியாக இருக்கிறது. அந்த பூமியில் அல்லாஹ் எங்களையும் சேர்த்துக் கொண்டால் தஜ்ஜாலுடைய வருகையுடைய காலத்தில் மதீனாவுக்கு ஒரு நடுக்கம் உண்டாகுமாம். அந்த மூணு நடுக்கத்தின் மூலமாக அசுத்தமானதை எல்லாம் அல்லாஹ் மதீனாவில் வெளியேற்றி விடுவார். அப்படி என்றால் மனிதர்களாக இருந்தாலும் யார் ஈமானுடன் உறுதியாக இல்லையோ அவர்கள் மதீனாவில் இருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் என்பதாக ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. தூய்மையான உள்ளங்கள் தான் மதீனாவுக்கு போய் சேரும். எப்படி பாம்பு பொந்துக்குள்ள போய் போருமோ அது போன்றுதான் ஒரு காலம் வரும் மதீனாவுக்கு ஈமான் உள்ளவர்கள் தஜ்ஜாலுடைய காலத்தில் போய் சேருவார்கள் என்பதாக ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய சிறு வயதிலிருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது இவர்களுக்கு 13 வயது. உமர் ரழியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது இவர்களுக்கு 26-27 வயது. அந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ஹிப்ருல் உம்மா ஹப்ருல் உம்மா இந்த உம்மத்துடைய ஆளும் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் ஹஜரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அதோ அப்துல்லா பின் உமர் உமர் ரழியல்லாஹு மகனுடைய அந்த தொடையில் தன்னுடைய தந்தையின் தலையை வைத்திருக்கிறார் அப்துல்லா பின் உமர். காயப்பட்டு ரத்தமோ வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உடையாடல் நடந்து கொண்டு பால் ஊட்டப்பட்டதை காயப்பட்ட இடத்திலிருந்து அந்த பால் வெளியாகிவிட்டது. இதோ அங்கு வைத்தியர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய தந்தையுடைய வஃபாத்துடைய நேரம் நெருங்கிவிட்டது. அந்த நேரத்தில் அப்துல்லா பின் அப்பாஸ் 27 வயதுடையவர் 63 அந்த கலீஃபாவுடன் பேசுகிறார். அவர் சொல்கிறார் யகூலு தகல்து அலா உமர் ஹீன துஇன فقلت ابشر بالجنه يا امير المؤمنين அவர்கள் காயப்பட்டிருக்கும் நேரத்தில் அவர் பக்கத்தில் போய் சுபசோபனம் உண்டாகட்டும் உங்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாராயம் உண்டாகட்டும் அமீரில் முக்மினீன் அவர்களே எனக்கு யாரையும் பார்த்து உங்களுக்கு சுபசோபனம் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தரட்டும் என்று சொல்லியதுமே தவிர நீங்க சொர்க்கத்துக்குரியவர் ஆகிவிட்டீர்கள் என்று சொல்ல முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறு குழந்தையை பார்த்து இது சொர்க்கத்தின் பறவை என்று சொன்னார்கள். நபி அவர்கள் அவகாயிரலாலிக்க ஆயிஷா வேற எதுவும் உனக்கு சொல்றதுக்கு இருக்குதா? உனக்கு யார் சொன்னதை இந்த குழந்தை சொர்க்கத்துடைய பறவை என்று நபி அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். ஆயிஷா நாயகிக்கு கூட நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை இவர் சொர்க்கவாதி என்று சொல்வதற்கு. அல்லாஹ் என் தாயே என் தந்தைய அல்லாஹ் இந்த மஸ்ஜிதில இமாம்களாக இருந்து வஃபாத் ஆகிய அந்த அபுல் ஹசன் காஹிரியாக இருக்கலாம் அவர்களுக்கு முன்னவர்களாக இருக்கலாம் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானாக என்று நாம் துவா செய்யலாம். மேலான சகோதரர்களே இவர் சொர்க்கவாதிதான் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று சொல்வதற்குரிய அதிகாரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. நபி அவர்கள் உமர் ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா அலி ஃபில் ஜன்னா அபுபக்கர் ஃபில் ஜன்னா அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி தல்ஹா சாத் சயீத் 10 பேருக்கு நபி அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொர்க்கவாதி என்று உறுதிப்படுத்தி விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களை பற்றி யாருக்கும் பேசுவதற்கு அதிகாரம் கிடையாது. அப்படி இருந்தும் உமர் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் சுபசோபனம் அமீருல் முஃமினீன் அவர்களே அஸ்லம்த ஹீன கஃபரன் நாஸ் மக்கள் காஃபிராக தீனை மறுகிற அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். மக்கள் இஸ்லாத்தை அற்பமாக வந்து கேவலமாக இஸ்லாத்தை மிகவும் துன்புறுத்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் இஸ்லாத்துக்காக போர் புரிந்தீர்கள், பாடுபட்டீர்கள், தியாகம் செய்தீர்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அன்கராபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அவர்கள் உங்களை பொருந்திக் கொண்டிருந்தார்கள், உங்கள் மீது திருப்தியாக இருந்தார்கள், அவர்கள் உங்கள் மீது சந்தோஷப்பட்டிருந்தார்கள். நீங்கள் பொழுது உங்கள் அமீரில் மூமினாக நியமிச்ச பொழுது ரெண்டு பேருக்கு மாற்று கருத்து இருக்கல்ல. எங்களுக்கு அமீராக இந்த உமரை நியமிச்சுட்டு போயிட்டாரே வேண்டாம் என்று யாருமே சொல்லல. எல்லாருமே நீங்க அமீராகிறதுக்கு தகுதிதான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் இன்று நீங்க ஒரு ஷஹீதாக உங்களோட உள்ளத்தால கேட்ட துவாவை அல்லாஹ் உங்களுக்கு நசீவாக்கி விட்டானே என்று உமர் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் சொன்ன பொழுது உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களுடைய இன்னொரு ரிவாயத் வருகிறது. அதில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் மகனுடைய தொடையில் தலை சாய்ந்திருக்க நான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு பக்கத்துக்கு போயிருந்தேன். மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே இந்த தலையை பூமியில வைத்துவிடு. மகன் சொல்கிறான், இந்த தலையும் உங்களுடைய இந்த பூமியும் இந்த தொடையும் என்ன வித்தியாசம் இருக்கிறது தந்தையே? இல்ல, நான் போற இடம் அதுதான், அதிலே வச்சுவிடுன்னு சொன்னார்கள். அந்த நேரத்தில் நான் அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இதுதான் என்று உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களும் சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் இடத்தில் உமர் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், உமர் சொல்கிறார்கள், திரும்ப நீ சொன்னதை சொல்லும். அவர்கள் திரும்ப சொல்கிறார்கள், உமரே நீங்க எல்லாரும் மறுக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். நபியவர்களுடைய தீனுக்கு மக்கள் அநியாயம் செய்யும் பொழுது அதுக்கு அநியாயமாக அதை கேவலப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் தைரியமாக வந்து நின்றீர்கள். நபியவர்களுடைய வாழ்நாளில் இந்த தீனை உலகத்தில் பரப்புவதற்கு தியாகம் செய்தீர்கள். நபியவர்கள் வஃபாத்தாகும் பொழுது உங்களை பொருந்தியவராக அவர்கள் வஃபாத்தாகினார்கள். நீங்க அமீருல் முஃமினாக நியமிக்கப்பட்ட பொழுது ரெண்டு பேர் கூட மாற்று கருத்துள்ளவர்களாக இருக்கவில்லை. இன்று நீங்கள் ஷஹீதாகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ்வின் மீதானே லவ் அன்னலி சலா அல் அர்த் தஹபன், எனக்கு அல்லாஹ் இந்த பூமி அளவு தங்கத்தை தந்திருந்தாலும் நான் அல்லாஹ்வுடைய அசாபிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இதை கொடுத்துட்டு நான் என்னை பாதுகாப்பிருக்கேன் என்று உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். யார் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்றவர்க்கு, எந்த உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் அஞ்சுகிறார்கள் அல்லாஹ்வுடைய அதா, அல்லாஹ்வுடைய அந்த அதாவை பயப்படுகிறார்கள். அவருடைய ரூ இந்த பயத்துடன் பிரிந்தது என்பதாக ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றிருந்தது இஸ்லாத்துக்கு எதிரான காலம், நபியுடைய தலைக்கு வலை பேசிய காலம், ஒரு காலம் தௌபா செய்த காலம். நபியவர்கள் இருந்த அறைக்குள்ளே உமர் ரதியல்லாஹு நுழையும் பொழுது ஹம்சா ரதியல்லாஹு சொன்னார்கள், யார் வருகிறார் என்று பார்க்கிறேன். அவர் வரக்கூடியவர் நல்ல நீயத்தோடு வந்தா அவரை வரவேற்பேன், இல்லை என்றால் அவருடைய வாழ் தான் அவரது தலைக்கு இருக்கும் என்று சொன்னார்கள் ஹம்சா ரதியல்லாஹு. உமர் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் சந்தோஷம். மதீனாவுடைய வாழ்க்கையில் 10 வருடமாக ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுடன் இபாதத்தை எடுத்தால் சுபான் அல்லாஹ் அசான் உடைய மஷூரா நான் போன குத்பாவில் பல இடங்களில் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்ல அல்லாஹ் வகையை இருக்கிறான். அசானுடைய விஷயத்தில் கூட சில ரிவாயத்துகளில் அப்துல்லா பின் ஸைத் இப்னு அப்து ரப்பியுடைய அந்த கனவாக இருந்த போதிலும் உமர் ரதியல்லாஹுடைய மஷூரா ஒருவரை வைத்து அழைக்க கூடிய இந்த முறையை கையாளலாம் என்ற அந்த அபிப்பிராயத்தை அந்த ஆலோசனையை அல்லாஹ் தஆலா இதிலிருந்து எனக்கு ஒரு படிப்பினை தருகிறான். எவ்வளவு பெரிய பாவம் செய்த மனிதராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றம் புரிந்தவராக இருந்தாலும் உள்ளத்தால் தௌபா செய்துவிட்டு நான் ஒரு மாறி ஒரு தூய்மையான மனிதனாக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை எடுக்கும் பொழுது அல்லாஹ் உமர் ரதியல்லாஹு அவர்களை மாற்றியதை போன்று அல்லாஹ் மனிதர்களை மாற்றுகிறான். நாங்கள் இதிலிருந்து எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன? எங்கள் வாழ்க்கையிலையும் தவறுகளும் குற்றங்களும் குறைகளும் பலதும் இருக்கிறது. நாமும் பல தவறுகளை செய்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரதானமாக மேலான சகோதரர்களை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது தௌபா, அல்லாவின் பக்கம் இயல வேண்டும். நான் செய்யறது தவறு. அடித்து விட்டார்கள் பாத்திமா, உமர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய சகோதரிக்கு ரத்தம் வடிகிறது. அவர் ஓதும் குரானை கேட்டார்கள், படித்தார்கள், வுது செய்தார்கள், சுத்தம் பண்ணி கொண்டு வாசித்தார்கள். தேவை, ஆற்றம், அவர்கள் ஆர்வம், துடிப்பு, உள்ளத்தினால் ஒரு ஆசை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீவாக்குறார். நாம் தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ் இடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அதனுடைய ஆர்வம் ஆசை வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஜாஹிலியத்துடைய வாழ்க்கை. அதில் அவர்கள் நாடியது பெரிய தவறு, நபியவர்களை கொலை செய்ய வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் நபியுடைய துவா, சகோதரருடைய இரத்த வடித்தல், பலருடைய ஆர்வம், அவர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை நசீவாக்கினான். இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், தவறின் பக்கம் போகக்கூடிய கோபம் அது ஹக்கின் பக்கமாக மாறியது. மலை மாறினாலும் மனிதனுடைய பண்பு மாற மாட்டாது என்று சொல்வார்கள். சில ஹதீஸ்களிலும் பலகீனமாக இருந்தாலும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஒரு மலை மாறிவிட்டது என்று சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்ள முடியும், மனிதனுடைய அந்த தன்மை மாறுவதில்லை. கோபம் மனிதனுக்கு உள்ளதான், கோபம் இருக்கதான் வேணும், ஆனா அந்த கோபத்தின் நிதானம் தேவை. கோபம் இருக்கணும், வார்த்தைகளில் மிகவும் நிதானம் தேவை. கோபம் இல்லை என்றால் போர்க்களத்தில் ஒரு மனிதன் எப்படி போர் புரிய முடியும்? இஸ்லாத்தை தீனை நிலைநாட்டுவதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள். உமர் ரலியல்லாஹுடைய கோபத்துடைய நிலைப்பாடு மாறிவிட்டது. அவர்களுடைய கிலாபத்துடைய காலத்தில் ஒரு பெண்ணை அடிப்பதற்காக வேண்டி சாட்டையை இப்படி தூக்கினார்கள். அந்த பெண்மணி ஹுஸில் அப்ப குர்ஆனுடைய இந்த ஆயத்தை ஓதினால் மன்னிங்கள் உமரே என்று சொன்னால் சாட்டை கீழே போட்டு விட்டார்கள். அங்கு இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், கான வக்காபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் முன்னிலையில் சிலையை போன்று நின்று விடுவார்கள். சிலையை போன்று குர்ஆன் ஓதப்படுகிறதா? ஆம், செவி சாய்த்து விட்டேன், ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய கோபத்தை நான் மாற்றிக்கொண்டேன். கோபப்பட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், ஆனால் தௌபா செய்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், அடித்து விட்டார்கள், கோபப்பட்டார்கள், ஏசி விட்டார்கள். தன்னுடைய கிலாபத்துடைய காலத்தில் சுபஹானல்லாஹ், என்ன பண்பு மேலான சகோதரர்களே! ஒரு விஷயத்தை பயான் செய்கிறார்கள் மெம்பரில், பயான் செஞ்சு முடிந்ததுக்கு பிறகோ சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார், குமரே, நீங்க இந்த மகருடைய விஷயத்தில் சொன்ன கருத்தை குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது. யார் அந்த உமர்? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்றவர் அல்லாஹ். அல்லாஹ் நபியவர்கள் மூலமாக சொல்கிறான், உஹத், உஹது மலைக்கு அடித்து சொன்னார்கள். உஹதே, அசையாதே, நடுக்கம் ஏற்படுத்தாதே, அப்படி அமைதியாக இரு. யார் இருக்கிறா தெரியுமா? ஒரு நபியும் அபுபக்கரும் ரெண்டு ஷஹீதுகளும், இதோ உமரும் உஸ்மானும் இருக்கிறார்கள். அப்படி நன்மாராய் பெற்ற உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர் சொல்கிறார். இன்று உமருடைய கருத்தை விட இந்த பெண்ணுடைய கருத்து தான் சரியானதுன்னு சொன்னார். அதனால் கண்ணியமானவர்களை, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தை படிப்போம். ஒன்று அவர்களுடைய ஜாஹிலியத், ஒன்று அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்திருந்த அந்த 20 வருஷத்துடைய வரலாறு. சுபஹானல்லாஹ், அதை 17 வருஷம், 6 நபித்துவத்தின் 6 வருஷத்துக்கு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த 17 வருஷம், அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எப்படி அவர்கள் அவர்களுடன் சேர்ந்து உதவியாக இருந்தார்கள். தன்னுடைய 10 வருட கிலாபத்தை இன்று பல நாடுகளில் போய் பார்த்தா, நீங்க பிரான்ஸ், இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய கன்ஸ்டிடியூஷன் சட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமான விஷயங்கள் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உள்ளவைகளை அந்த பேர் எடுத்துட்டு அங்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. யார், நான் போன கொத்துவாலையும் குறிப்பிட்டேன், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார்கள் போல தெரிகிறது என்று ஒரு சஹாபி சொன்ன பொழுது, ஒரு சஹாபி பெண்மணி சொன்ன பொழுது, இன்னொருவர் சொல்கிறார், கத்தாப் உமருடைய தந்தை, அவருடைய கழுத இஸ்லாத்துக்கு வர முடியும், ஆனா உமர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார். அவருடைய தந்தை ஆடுமைக்க தெரியாதவனே என்று சொன்னவருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தான்? என்ன படிப்பன் என்று சொன்னா, இஸ்லாம் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமான், அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நபி, அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பும், இஸ்லாம், அல்லாஹ், ரசூல், சஹாபாக்கள் இவர்கள் மீது எமக்குள்ள அன்பு இருக்கிறதே எங்களுடைய சிந்தனைய, எங்களுடைய நுணுக்கத்தை, எங்களுடைய அறிவை, எங்களுடைய ஆற்றல் திறமையாக்கும், நல்ல முறையில் எடுத்து செல்ல வைக்கும். அதுக்காக ஒவ்வொருவரும் சஹாபாக்களை பற்றி சரியாக தொகுக்கப்பட்டிருக்கும் உலமாக்களினால் ஹயாத்து சஹாபா தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, தாராளமாகவா தனிப்பட்ட முறையில சஹாபாக்களை பற்றி நல்லதாக எழுதப்பட்டிருக்கும் கிரந்தங்கள் எடுத்து வாசிங்க. அதுகள் ஹிகாயத்து சஹாபா ஃபசாயில அமாலோட சேர்ந்து இருக்கிறது, அதை படிங்க. ஏன்னா சகோதரர்களே, அன்பு ஏற்படுத்துங்க, பாசத்தை ஏற்படுத்துங்க. இது நான் சொல்வதை மிக பல நோக்கங்கள், பல விஷயங்கள் அறிந்து அதெல்லாம் நான் சொல்ல விரும்ப மாட்டேன். அதை பாதுகாக்க இந்த நாட்டையும் இந்த ஹுத்பாவையும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு மூமினும் இந்த சஹாபாக்களுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்பை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். இதற்கு பல பயான்கள் மூலமாக இதை சொல்ல வேண்டி வந்தாலும் சொல்வோம், உள்ளத்தில் இன்று நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஸ்டாத்துக்கு முதலுள்ள வாழ்க்கை, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஸ்டாத்தை தழுவிவிட்டு பிறகு அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் குரானுக்கு செய்த தியாகம், ஹதீஸுக்கு செய்த தியாகம், நபியுடைய அன்புக்கு செய்த தியாகம், நபி அவர்களுடைய அந்த தீனை யாரும் உதாசீனம் செய்யும் பொழுது அவர்கள் காட்டிய வேகம், சுபஹானல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மீது இருந்த அன்பு ஒவ்வொரு சம்பவத்தை விவரிப்பதாக இருந்தால் மேலான சகோதரர்களை நேரம் இடம் கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உமர் ரலியல்லாஹு எப்படி நடந்து கொண்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி உதவியாக இருந்தார்கள். ஒரு நிர்வாகத்தை நடத்தும் பொழுது ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகமாக இருக்கலாம், ஒரு பள்ளியுடைய நிர்வாகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு உதவியாக உத்தாசையாக நாம் இருக்க வேண்டும். தலைவர் யார் யாராக இருக்கலாம், மஸ்ஜிதுக்கு ஒரு தலைவர், நிர்வாகத்துக்கு ஒரு தலைவர், பள்ளிக்கு ஒரு தலைவர், ஸ்கூலுக்கு ஒரு தலைவர், வியாபாரத்துக்கு ஒரு தலைவர், வீட்டுக்கு ஒரு தலைவர், இந்த வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த பண்புகளிடத்தில் வர வேண்டும். தான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய பணிவு, சுபஹானல்லாஹ், அந்த 10 வருட ஆட்சியில் மிக பிரதானமாக நான் குறிப்பிட விரும்பும் ஒரு விஷயம்தான், அது என்னென்றால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பசார், கடத்தெரு, மார்க்கெட், அதுக்கு உமர் ரலியல்லாஹு கொடுத்த முக்கியத்துவம், பசாரில் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், வியாபாரிகளே உங்களோட வியாபாரத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நீங்க எப்படி செய்ய வேண்டும், அது ஒரு தனி தலைப்பு, நான் ஒரு தனி ஹுத்பாவாக இன்ஷால்லாஹ் அதை நான் முன்வைப்பேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இந்த முஸ்லிம் சமூகத்தை வியாபாரிகளாக எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வழிநடத்தினார்கள். போர்களத்தில் மட்டுமல்ல, யுத்த வீரர் மட்டுமல்ல, குடும்பம் நடத்தும் பொழுதும் சுபஹானல்லாஹ், குடும்ப வாழ்க்கையில் இறுதியாக இதை சொல்லி முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார், குறை சொல்ல வருகிறார், எதை குறை சொல்ல வருகிறார், தன்னுடைய மனைவியை குறை சொல்ல வருகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்தால் மனைவிக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. வெளியிலிருந்து அவர் கேட்டால் மௌனமாக திரும்பி போகிறார். பெரிய வீடு பங்களா இல்ல, சின்ன வீடுகள் தான், குடிசைகள் தான். உமர் ரலியல்லாஹு கண்டுவிட்டார்கள், கூப்பிட்டார்கள், என்ன போகிறாய் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நான் ஏன் வீட்டை பத்தி சொல்ல வந்தேன், இங்க பார்த்தா அதை விட மோசமாக இருக்குது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு சுபஹானல்லாஹ் ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியுடைய பாசமுள்ள ஒரு கணவனாக அவர்கள் அங்கு சொல்லி காண்பிக்கிறார்கள், இங்க வாப்பா, இந்த பெண் இருக்கிறா அல்லவா, இவள் கற்பை பாதுகாக்கிறார், குழந்தையை பெற்று வளர்க்கிறார், இந்த சொத்துக்கு மிக பொறுப்பாக இருக்கிறார், இவ்வளவு பல விஷயங்கள் எல்லாம், பசி வரும் பொழுது சமைச்சு தருகிறார், ஆடைய துவைச்சு தருகிறார், இவளெல்லாம் செய்யக்கூடிய இந்த பெண்ணெல்லாம் குரான் சொல்கிறதே, உன்ன லிபாசுல்லகும் அன்தும் லிபாசுல்லஹும், நீங்க அவருக்கு ஆடை, அவள் உங்களுக்கு ஆடை, இவ்வளவு நெருக்கத்தை தருகிறது. இந்த நேரத்தில் அவளிடத்தில் இருக்கிற குறைய பார்த்துக்கொண்டு நான் விமர்சிக்கிறதா, நலவ பாரப்பா என்று புத்தி சொல்லி அனுப்பிச்சார்கள். இல்லற வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும். ஒரு பெண்மணி உமரதில் அந்த காலத்துல வந்து தந்த கணவனை முறையிட்டா. சொன்னார், யாரோட கணவன், அபூ ஸலமா. அபூ ஸலமா நல்ல மனிதன் ஆச்சே, இல்ல அவர் மிச்சம் கெட்டவர் ஆகிட்டார். சஹாபி பக்கத்தில் இருந்தார், கேட்டார் என்ன சொல்றா இந்த சஹாபியை பத்தி உண்ட கருத்து என்னன்னு கேட்டார். அவரை பத்தி தவறு சொல்றது கொண்டுமே கிடையாது. உமர் ரதி அல்லாஹும் கூப்பிட்டார்கள், ஆலனிப்பினார்கள். அந்த சஹாபி உடனே குதிரையில சவாராக்கி கொண்டு நிறுத்தினார்கள். இவள் யாருன்னு தெரியுமா? என்னுடைய மனைவி. உன்னை பத்தி இப்படி சொல்கிறாளே உமர் அவர்களே, இந்த துனியால அவளை போல வசதியாக, அவளை போல சொகுசாக, அவளை போல ஆடை அலங்காரத்துடன் யாரும் இருக்க மாட்டார் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் வசதி வாய்ப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இத்த சில நோயின் காரணத்தினால் நான் உடல் பலகீனமாகிவிட்டது. என்ற உடம்பு அந்த வயோதிபத்தில் நான் இப்ப வயோதிபத்தை இருக்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னவுடன் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சாட்டை எடுத்தார்கள். அவனுடைய வாலிபத்தை உனக்கு அர்ப்பணித்த ஒரு மனிதனுக்கு இப்படி நடக்கிறாயோ உன்னை அடித்து விடுவேன் என்று உமர் ரதி அல்லாஹு அன்ஹு, போ இந்த மனிதரை கவனி, இந்த கணவனை எடுத்து வாழ் என்று சொன்னார்கள். ஒரு புறம் மனைவியை முறையீடு செய்யும் பொழுது அங்கு ஆறுதல் சொல்கிறார்கள், பெண்ணே வந்து குறை சொல்லும் பொழுது அங்கு வழிகாட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட கலீஃபாவாக உலகத்துக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே போக முடியும். அல்லாஹ் எமக்கு அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் அந்த உண்மையான நேசத்தையும் அல்லாஹ் தந்து அவர்களுடைய அடிசுவத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.